அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், வல்லதீன் ஆமனு அஷத்து ஹுப்பலில்லா, எவர்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாஹ்விடமே நேசம் கொள்கின்றனர். அல்லாஹ்வின் மீதான இந்த நேசம்தான் படிப்படியாக அல்லாஹ்வின் அன்பர்கள் மீது அன்பு மற்றும் நேசம் கொள்ள தூண்டுகின்றது. மேலும் இது போன்றவர்கள் அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றனர். எவ்வாறு அந்த நேசனின் திருப்தியை பெறலாம் என்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவார்கள். ஹதீஸிலும் வருகின்றது, எந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காதோ அன்று அல்லாஹ்விற்காக ஒருவர் மற்றவரை நேசித்தவர்களும் அல்லாஹ்வின் நிழலின் கீழ் வரக்கூடிய மக்களை சார்ந்தவராக இருப்பார்கள். அல்லாஹ்வுடனான அதிகமான அன்பை பெறக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வின் மீதான அன்பின் காரணமாக நேசம் கொள்வார்கள். இது அல்லாஹ்வுடனான அதிகமான அன்பின் வெளிப்பாடாகத்தான் இவ்வாறு அவர்கள் அன்பு கொள்கின்றார்கள். ஆக ஒரு சாதாரண நம்பிக்கையாளர் ஒருவர் மற்றவர் மீது அல்லாஹ்விற்காக நேசம் கொள்ளும்போது அல்லாஹ் அவருக்கு இந்த அளவுக்கு அருள் செய்கின்றான் என்றால், நபிமார்கள் மீது நேசம் கொள்ளும்போது அவருக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் அருள் செய்வான், அதனை நாம் கணக்கிடவே முடியாது. இந்த அன்பு மற்றும் நேசத்தின் காட்சிகளின் எல்லை அல்லாஹ்வின் இருப்பாகவே இருக்கின்றது. நபிமார்களின் காலத்தை அடைந்து தமது அன்பு மற்றும் விசுவாசத்தின் முன்மாதிரிகளை வெளிப்படுத்திய அந்த மக்கள் எவ்வளவு நர்பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்கள். இந்த முன்மாதிரிகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு நம்மில் பலருடைய தந்தை மற்றும் பாட்டனார்களுக்கும் கிடைத்திருக்கின்றது, மூதாதையர்களுக்கும் கிடைத்திருக்கின்றது. அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்தார்கள். மேலும் தனது அன்பு நேசம் மற்றும் கண்ணியத்தை நேரடியாக அன்னாரிடம் வெளிப்படுத்தி காட்டினார்கள். மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அன்பு மற்றும் பரிவிலிருந்தும் அவர்கள் பங்கு பெறக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். இப்போது நான் இதுபோன்ற சில நல்லடியார்களின் அறிவிப்புகளையும் சம்பவங்களையும் எடுத்து வைப்பேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அருளுக்குரிய கைகளை தொட்டு நேரடியாக பயனடைந்த அந்த மக்கள் எத்தனை நற்பெயர் பெற்ற மக்களாக இருக்கின்றார்கள். நான் சில அறிவிப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அதில் முதலாவது அறிவிப்பு ஹஜ்ரத் வலிதாத கான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையதாகும். அன்னார் ராஜ்புத் சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். மல்கான் சாப் அவர்களின் மகனாக அவர்கள் இருந்தார்கள். நாரவால் தஹ்சில் மற்றும் மரவுனா ஊரை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் 1907 மாநாட்டின் போது, காதியான் ஆண்டு மாநாட்டின் போது, ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் அருளுக்குரிய கைகளில் பைய செய்தேன். ஜலசாவிற்கு ஒரு நாள் முன்பு இரவில் நான் காதியான் சென்றடைந்தேன். காலையில் ஹசரத் மசீஹ் அஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற இருந்தபோது ஒரு பெரிய கூட்டத்தை நான் கண்டேன். மஸ்ஜித் முபாரக்கிற்கு அருகில் ஒரு பெரிய கூட்டம் இருப்பதை நான் கண்டேன். ஒருவர் மற்றவரை முந்திக் கொண்டிருந்தார்கள். நானோ ஊருக்கு புதியவனாக இருந்தேன். என்னுடைய கண்ணியத்திற்குரிய எஜமானனே, உசூர் இந்த தெருவின் வழியாக வந்தால் நான் முதலாவதாக அன்னாரை முசாஃபா செய்ய வேண்டும், கை கொடுக்க வேண்டும் என்று அடுத்த தெருவில் நின்று கொண்டு நான் துவா செய்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் ஹசரத் மசீஹ் அஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் மிர்சா பஷருதீன் மஹமூத் அஹமது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் அதே வழியாக வருவதை நான் கண்டேன். அவர்கள் கூறினார்கள், திடீரென மேகத்திலிருந்து எவ்வாறு சூரியன் வெளியாகி திடீரென வெளிச்சம் வருமோ அதுபோன்று நான் அக்காட்சியை கண்டேன். நான் ஓடி சென்று உசூர் அவர்களை சந்தித்தேன், முசாஃபா செய்தேன். உசூர் அவர்கள் ஆரியா கடை வீதி வழியாக சென்று விட்டார்கள். நவாப் முகமது அலி கான் சா அவர்களின் தோட்டத்தின் வடக்கு பகுதி வழியாக உசூர் அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏறக்குறைய நூர் பள்ளிவாசல் அல்லது அஹமதியா மதரசாவின் மேற்கு பகுதியில் ஹஜ்ரத் மசீஹ் அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். சஹாபாக்கள் சுற்றி அன்னாரை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். மீர் ஹாமித் சாஹிப் மர்ஹூம் சியால்கோட்டி அவர்கள் தான் எழுதிய சில கவிதைகளை வாசித்து காட்டிக் கொண்டிருந்தார்கள். அடுத்து ராஜா ஃபத்தே முகமது சாப் அவர்களின் மகன் ஹசரத் மதத் கான் சாப் இன்ஸ்பெக்டர் பைத்துல் மால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அவர்கள் காஷ்மீர் மாநிலம் யாரிபுரா ஊரை சார்ந்தவர்கள் ஆவார்கள். 1896 பைய செய்தார்கள். 1904 ஹசரத் மசீஹ் அஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை எனக்கு ரமலான் மாதத்தில் என்னுடைய ஊரில் இந்த முறை காதியான் சென்று நோன்பு வைத்து அங்கு பெருநாள் தொழுகை முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. அந்நாட்களில் நான் அப்போதுதான் புதிதாக ராணுவத்தில் சேர்ந்திருந்தேன். அன்னார் கூறுகின்றார்கள், ஹுசூர் அவர்களின் அருளுக்குரிய முகத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவதற்காகவும் அன்னாரின் அருளுக்குரிய கைகளில் பைய செய்யும் விதமாக வேலைக்கு செல்வதற்கு முன் காதியான் செல்ல வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் இருந்து வந்தது. ஏனென்றால் நான் தபால் மூலமாகத்தான் 1896 அல்லது 1895 பை செய்திருந்தேன். நான் கூறுகின்றார்கள், காதியான் வருவதற்கு இது என்னுடைய முதல் சந்தர்ப்பமாக அமைந்தது. எனவே என்ன ஆனாலும் உசூரை நிச்சயமாக எப்படியாவது பார்த்துவிட்டுதான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் மேலோங்கி இருந்தது. ஏனென்றால் வேலைக்கு சென்ற பிறகு உசூரை காண்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை இறைவனை நன்கறிவான். எனவே முதலில் காதியான் சென்று உசூரை பார்த்துவிட்டு பின்னர் திரும்பி வந்து வேலைக்கு செல்வோம் என நான் தீர்மானித்தேன். அவர்கள் கூறினார்கள், நான் இந்த எண்ணத்துடன் தான் காதியான் வந்தேன். காதியான் சென்று உசூரை சந்தித்தேன். எனக்கு முழு காஷ்மீர் கிடைத்திருந்தாலும் கூட அன்னாரை விட்டுவிட்டு காதியானை விட்டு வெளியே செல்ல எனக்கு ஒருபோதும் முடியாது என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் தோன்றிவிட்டது. அன்னாருடைய ஈர்ப்பு சக்தி என்னை திரும்பி செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியது. காதியானை விட்டு வெளியேறுவது எனக்கு மிகவும் ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் நான் அன்னாரை பார்த்த பொழுது அனைத்தையும் மறந்துவிட்டேன். வெளியில் உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைத்தாலும் என்ன கிடைக்கும்? அதன் பின்னர் இந்த ஒளிமயமான அருளுக்குரிய முகம் உனக்கு தென்படாது என்ற எண்ணம் தான் என் உள்ளத்தில் மேலோங்கியிருந்தது. எனவே இந்த சிந்தனையின் காரணமாக நான் எனது ஊருக்கு திரும்பி செல்லும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். மேலும் இன்று அல்லது நாளை நீ மரணித்து விட்டால் உசூரர்கள் நிச்சயமாக உன்னுடைய ஜனாசாவை தொலைவிப்பார்கள். அதன் மூலமாக உனது சுமை எளிதாகிவிடும், அல்லாஹுவும் திருப்தி அடைந்து விடுவான் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. எனவே காதியானில் தங்குவதென நான் தீர்மானித்தேன். தினமும் துவாவுக்காக உசூர் அவர்களின் வீட்டிற்கு சென்று யாராவது ஒருவரிடம் கடிதம் கொடுத்து வந்தேன். ஆனால் என்னுடைய உள்ள என்னுடைய இந்த செயலினால் உசுரர்கள் கோபப்பட்டு விடக்கூடாதே என நான் அஞ்சு கொண்டிருந்தேன், பயந்து கொண்டிருந்தேன். நான் எப்போதும் அவர்களை தொந்தரவு செய்து வருவதாக அவர்கள் எண்ணி விடுவார்களே என்று நான் பயந்து வந்தேன். ஆனால் அது எனது தப்பெண்ணம் என்பது தெளிவாகி போனது. அன்னார் அதிலும் வசிஸ்லாம் அவர்கள் பதில் கடிதத்தில் குறிப்பிட்டார்கள், நீங்கள் என்னை அடிக்கடி நினைவு கூறுகின்றீர்கள், நானும் அல்லாஹ்விடம் உங்களுக்காக துவா செய்கின்றேன், இன்னும் துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். இறைவன் தானாகவே உங்களுக்கு இம்மை மற்றும் மறுமையில் வெற்றியை வழங்குவான், இறைவன் உங்கள் மீது திருப்தி கொள்வான், அல்லாஹ் உங்களுடைய திருமணத்தையும் நிச்சயமாக நடத்தி தருவான், இனி எனக்கு நீங்கள் நினைவூட்டி இனியும் நீங்கள் எனக்கு நினைவூட்டி வாருங்கள், நான் உங்கள் மீது மிகவும் மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். நான் இந்த கடிதத்தை உசுரர்களின் பதிலை ஷேக் குலாம் அஹமத் அவர்களுக்கு கொண்டு காண்பித்தேன். இது என்ன விஷயம், நான் உசுரர்களுக்கு ஒருபோதும் எனது திருமணம் தொடர்பாக சைகையாக கூட கூறவில்லையே, எழுதவில்லையே, அவ்வாறு இருக்க இது என்ன விஷயம் என்று கேட்டேன். அதற்கு ஷேக் சாஹ் அவர்கள், இனி உங்களது திருமணம் விரைவில் நடைபெறும் என சிரித்தபடி கூறினார்கள். ஏனென்றால் உசுரர்களுடைய கூற்று வீண் போகிவிடாது, நீங்கள் திருமணத்திற்கு தயாராகிக் கொள்ளுங்கள் என கூறினார்கள். தொடர்ந்து அன்னார் எழுதுகின்றார்கள், உசுரர்கள் இவ்வாறு கூறியதிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் எனது திருமணம் நடைபெற்றது. இதற்கு இறைவனே சாட்சியாவான், எனக்கு இதற்கு முன் எங்கும் திருமணம் நடைபெறவில்லை, எனக்கு உசுரர்கள் தான் இரண்டு திருமணம் முடித்து வைத்தார்கள், இல்லையென்றால் என்னை போன்ற வெளியூர் ஆட்களை யார்தான் கண்டுகொள்வார்கள். அன்னாரின் சிறப்பான கருணை மற்றும் பரிவின் காரணமாகவே எனக்கு திருமணம் நடந்தது. ஹஜ்ரத் மாஸ்டர் முகமது சஹேல் சாஹிப் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் கமால் டேரா பகுதி சிந்து பகுதியை சார்ந்தவர் ஆவார்கள். இவர்கள் அவர்கள் எழுதுகின்றார்கள், அஷத் அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷத் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு அம்மாபாத். அல்லாஹுவின் அருளினாலும் கருணையினாலும் 1905 ஜூலை மாதம் அல்லாஹுவின் பயில்வான் அதிலிருந்து மசூஸ்லாம் அவர்களின் கையில் இந்த எளியவன் பைய செய்தேன். அந்த காலத்தில் முபாரக் பள்ளிவாசல் மிகவும் சிறியதாக இருந்தது. 5-6 பேர் சஃபில் அமர்ந்து விட்டால் இடம் நிரம்பிவிடும். அந்த ஜூலை மாதத்தில் வெப்பம் அதிகமாக இருந்தது. அதில் மசூஸ்லாம் அவர்கள் பள்ளியில் அமரும் போது நான் கை விசிறியை கொண்டு வீசி வந்தேன். மௌலி முகமது அலி சாஹிப் அவர்களின் அலுவலகம் பள்ளிவாசலுக்கு மேலே தான் இருந்தது. ஒரு நாள் மௌலி முகமது அலி சாஹிப் அவர்கள் உசுரிடத்தில் ஏதோ ஒன்றை கேட்க விரும்பினார்கள். அமர்ந்து கொண்டு கேட்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இடமில்லாததால் அவர்கள் நிற்க வேண்டியதாயிற்று. நானோ அதிலும் மசூஸ்லாம் அவர்களுக்கு முன்பு அன்னாரின் அருளுக்குரிய முட்டோடு என்னுடைய தொடையை உரசும் வகையில் அமர்ந்து கொண்டு கைவிசிறியை கொண்டு வீசிக் கொண்டிருந்தேன். மௌலி முகமது அலிசா அவர்கள் ஒரு நபர் மூலமாக விலகி அமரும்படி எனக்கு சைகை காட்டினார்கள். அந்த சைகையின்படி நான் பின்னால் விலக முயன்ற போது அதிலும் மசூஸ்லாம் அவர்கள் எனது தொடையில் கையை வைத்து கூறினார்கள், விலக தேவையில்லை, அவ்வாறே அமர்ந்திருங்கள் என்று கூறினார்கள். தொடர்ந்து நான் வீசிறியை வீசிக் கொண்டிருந்தேன். மேலும் மௌலி முகமது அலி சாஹிப் அவர்கள் நின்றவாறே தான் கேட்க விரும்பியதை கேட்டார்கள். மேலும் அதிலும் மசூஸ்லாம் அவர்களும் அதற்குரிய பதிலை வழங்கினார்கள். மௌலி முகமது அலி சாஹிப் அவர்கள் அதனை எழுதி கொண்டு சென்று விட்டார்கள். அக்காலத்தில் இந்த விஷயம் எனக்கு புரியவில்லை. அவர்கள் எழுதுகின்றார்கள், இப்போது அதனை எண்ணி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் இன்பம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் நானும் ஒரு எளிய கீழான மனிதனாக இருந்தேன், அறிவற்றவன், உருது கூட எனக்கு சரிவர தெரியாது. ஆனால் மௌலி முகமது அலி சாஹிப் அவர்களோ எம்ஏ படித்தவராகவும் மற்றும் ஆலிமாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நபியின் பார்வையில் கீழானவரும் மேலானவரும் சமமானவரே. இந்த எளியவன் 15 நாட்கள் அதிலும் மசூஸ்லாம் அவர்களோடு தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் அதிலும் மசூஸ்லாம் அவர்களின் முகம் ஒளிமயமாக இருந்ததையும் நான் பார்த்தேன். குளியலறையிலிருந்து இப்போதுதான் குளித்துவிட்டு வெளியேறினார்கள் என்பது போலவும் எப்போதும் புத்துணர்வு கொண்டவர்களாகவும் அன்னாரின் அருளுக்குரிய தலைமுடி தோள்கள் வரை படர்ந்திருந்து அதிலிருந்து முத்து துளிகள் வீழ்வதை போலவும் நான் கண்டு வந்தேன். நான் அன்னாருடன் தங்கியிருந்த 15 நாட்களில் அன்னாரின் முகத்தில் துக்கத்தை ஒருபோதும் காணவில்லை. சபைகளில் வரும்போதெல்லாம் மகிழ்ச்சியாகவும் புன்னகைத்தவராகவுமே நான் அன்னாரை கண்டேன். அடுத்து ஷர்ஃபுதீன் சாஹிப் அவர்களின் மகன் சௌத்ரி அப்துல் ஹக்கீம் சார் அவர்கள் எழுதுகின்றார்கள், 1902 கோடை காலமாக இருந்தது. நான் அந்த நேரத்தில் முல்தான் ஷாவ்னி ரயில் நிலையத்தில் சிக்னல் ஊழியராக பணியாற்றி வந்தேன். நான் அகலே அதி சிந்தனையுடையவனாக இருந்தேன். மேலும் அங்கு மௌலி அப்துல் ஜப்பார் சாப் மற்றும் அப்துல் கஃபார் சாப் என்ற இரண்டு அந்த சகோதரருடன் நான் அங்கு இருந்து வந்தேன். அவரிடம்தான் நான் திருக்குறானும் மோத படித்து வந்தேன். அவருடைய புத்தக கடை ஒன்றும் அங்கிருந்தது. தற்செயலாக அகமதி மௌலி பத்ருதீன் சாஹிப் அவர்களை நான் சந்தித்தேன். அன்னார் நகரத்தின் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். அல் ஹக்கம் பத்திரிகை படிப்பதற்காக எனக்கு கொடுத்தார்கள். அல் ஹக்கம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் இறைவனின் புதிய வகி மற்றும் காலத்தின் இமாமின் தூய வார்த்தைகள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதனை படித்து உடனடியாக என்னுடைய உள்ளத்தில் அசர் மசூத் இஸ்லாம் அவர்களிடத்தில் விரைவாக செல்ல வேண்டும், அவர்களை காண வேண்டும் என்ற ஈர்ப்பு சக்தி எனது உள்ளத்தில் எழுந்தது. அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைத்தது. அல்லாஹ் அருள் செய்தான். அதிலே ஹதீஸாக இருந்த பின்னரும் மௌலிமார்கள் தடுத்த பின்னரும் நான் புதிய காலத்திலேயே அகமதியத்தை ஒப்புக்கொண்டு விட்டேன். மௌலி பத்ருதீன் சாப் அகமதி அவர்கள் உடனடியாக காதியான் செல்லும்படி எனக்கு ஆலோசனை வழங்கினார்கள். என்னுடன் வேறொரு மௌலி சாஹிப் அவர்களும் காதியான் செல்ல தயாரானார்கள். அவர் அகலே ஹதீஸ் மௌலவியாக இருந்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், அந்த காலகட்டம் ஏழ்மையின் காலகட்டமாக இருந்தது. என்னுடைய சம்பளம் 15 ரூபாயாகத்தான் இருந்தது. நான் விடுமுறை எடுத்தேன். ரயில்வே பாஸ் பயன்படுத்த எனக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. நான் அமிர்தசரஸ் வரை செல்வதற்கு டிக்கெட் எடுத்தேன். காந்தியான் வரை சென்றடைய பணம் இல்லை எங்களிடத்தில். அமிர்தசரஸோடு டிக்கெட் முடிவடைந்தது. நாங்கள் பட்டாலா வண்டியில் ஏற வேண்டும். ஆனால் எங்களிடம் வெறும் 8 அணாதான் இருந்தது. எனவே 2 அணா பைசாவிற்கு 2 டிக்கெட் எடுத்து நாங்கள் வண்டியில் அமர்ந்து விட்டோம். தொடர்ந்து கூறுகின்றார்கள், வண்டியில் ஏறிய பிறகு நாம் பட்டாலா அல்லவா செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அதற்குரிய டிக்கெட் எடுக்கவில்லை என்ற பின்னரும் நாங்கள் அமர்ந்துதான் இருந்தோம். ஆனாலும் வண்டியில் அமர்ந்திருந்த பின்னர் கொஞ்ச நேரத்தில் டிக்கெட் செக்கர் டிக்கெட் பரிசோதகரும் வந்துவிட்டார். எங்களுடைய டிக்கெட்டை பரிசோதித்தார். எங்களது டிக்கெட்டை நன்றாக பரிசோதித்த பின்னரும் சரியாக உள்ளது என கூறி கொடுத்து விட்டார். இதேபோன்று ஸ்டேஷனை விட்டு வெளியேறும் போதும் டிக்கெட் செக் செய்யக்கூடியவர் வந்தார். ஆனால் ஒன்றும் கூறவில்லை. அல்லாஹ்வே, நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக செல்கின்றோம், எங்களை எல்லா வகையான இழிவிலிருந்தும் பாதுகாப்பாயாக என்று நாங்கள் துவா செய்தோம். நற்கொண்டார்களாக இவ்வாறு இந்த டிக்கெட் எங்களை கடைசி வரை கொண்டு சேர்த்து விட்டது. முதலில் நாங்கள் கண்ட முதல் அற்புதம் இதுவாக இருந்தது. எப்படி இருப்பினும் அவருடைய நீயத்து நல்லதாக இருந்தது. நிர்பந்தத்தின் காரணமாக அவர்கள் டிக்கெட் எடுக்கவில்லை. ஒழிய வேண்டுமென்றோ அல்லது ஏமாற்று விதமாகவோ அவர்கள் டிக்கெட் எடுக்கவில்லை. தொடர்ந்து அன்னார் எழுதுகின்றார்கள், எவ்வாறு இருப்பினும் நாங்கள் காதியான் சென்றடைந்தோம். பட்டாலாவிலிருந்து காதியான் நடந்தே சென்றோம். நாங்கள் காதியான் சென்றடைந்து முபாரக் பள்ளிவாசலுக்கு நுழைந்த மாத்திரத்தில் அதில் மசூத் இஸ்லாம் அவர்களும் வருகை தந்தார்கள். என்னுடன் இருந்த நண்பர் அகலே ஹதீஸின் ஆலிமாக இருந்தார். அவர் ஹசரத் மசூத் இஸ்லாம் அவர்களை சந்தித்த உடனேயே ஒரு கேள்வி கேட்டார். திருக்குறானும் ஹதீஸும் வழிகாட்ட நம்மிடம் இருக்கும்போது உங்களிடம் பதிவு செய்வதற்கு என்ன தேவை உள்ளது, அவசியம் ஏற்பட்டு விட்டது என கேட்டார். உசூர் அவர்கள் அங்கு அதே தருணத்தில் எழுந்து நின்று சொற்பொழி நிகழ்த்தினார்கள். உசூர் அவர்களின் சொற்பொழிவு நிறைவேறுவதற்கு முன்னரே உசூர், எனக்கு மனநிறைவு ஏற்பட்டு விட்டது, நான் பய செய்து விடுகின்றேன் என என்னுடன் வந்திருந்த அந்த கேள்வி கேட்ட நபர் கூறினார். இப்போதும் காத்திருங்கள், முழுமையாக திருப்தி அடையுங்கள், உங்களுக்கு தவறு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என உசூர் அவர்கள் கூறினார்கள். உசூர் அவர்கள் லுகர் தொழுது விட்டு வீட்டிற்கு சென்று விட்டார்கள். உசூர் அவர்களின் சொற்பொழிவு நிறைவேற்றவுடன் மௌலி அப்துல் கரீம் சாப் சியால்கோட்டி அவர்கள் பத்திரிகைகளில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னரும் வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் கேள்வி கேட்டு துன்பம் தருகின்றார்கள் உசூர் அவர்களுக்கு, பத்திரிகையில் அவர்கள் வாசிப்பதில் என கூறினார்கள். அதற்கு உசூர் கூறினார்கள், இவ்வாறு கேள்வி கேட்டு மசூத் இஸ்லாம் அவர்களுக்கு மக்கள் துன்பத்தை தருகின்றார்கள் என்று கூறினார்கள். அதற்கு உசூர் அவர்கள் கூறினார்கள், மௌலிசா அவர்களே, சொற்பொழிவு நான் தானே நிகழ்த்துகின்றேன், உங்களுக்கு என்ன துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று கேட்டார்கள். கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சிரித்த முகத்துடனேயே உசுரர்கள் பதிலளித்து வந்தார்கள். ஹசரத் ஷர்ஃபுதீன் சாஹிப் அவர்களின் மகன் ஹசரத் சௌத்ரி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், நான் எந்த மாலை பொழுதில் பய செய்தனோ அப்போது ஹசரத் மசூத் இஸ்லாம் அவர்கள் சென்றவுடன் முபாரக் பள்ளிவாசலின் மேல்தளத்தில் உள்ள அறையில் வசித்து வந்த ஹசரத் முதலாவது கலீஃபத்து முஸ் அவருடைய அறை அவர்களிடம் நான் சென்றேன். அன்னார் ஒரு சிறிய கட்டிலை மேல்தளத்தில் போட்டு வைத்திருந்தார்கள். நான் அவர்களிடத்தில் நின்று அமர்ந்திருந்து பல விஷயங்களை பற்றி அவர்களிடம் கேட்டறிந்தேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு வேறு ஒன்றும் நினைவில் இல்லை. அது என்னவென்றால், அதில் முதலாவது கலீஃப் முஸ் அவர்கள் கூறினார்கள், முதலாவது கலீஃப் முஸ் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நூருதீன் உலகினை சம்பாதிக்க காதியான் வந்துள்ளார் என எதிரிகள் மக்கள் கூறுகின்றார்கள். எனக்கோ பாதி உடம்பு வெளியில் இருக்கும் அளவில் ஒரு கட்டில்தான் இங்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் நானோ இறைவனுக்காகத்தான் இங்கு வந்துள்ளேன். ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவரிடம் பைய செய்ததன் மூலமாக அந்த இறைவனையும் நான் பெற்றுக்கொண்டேன். மசீஹ் இஸ்லாம் அவருடைய பையத்தின் மூலமாக அந்த இறைவனை கிடைத்து விட்டான். ஆக இந்த உயர் தகுதியின் காரணமாகத்தான் ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களின் உயர் தகுதி பற்றி கவிதையில் கூறுகின்றார்கள். ஒவ்வொரு உள்ளத்திலும் நூர்தினை போன்று உணர்வு இருந்தால் அது மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கும். மேலும் எல்லா உள்ளத்திலும் ஒரு நம்பிக்கை நிறைந்திருக்கும் போதுதான் அது சாத்தியமாகும். அதாவது அதில் மசஸ்லாவர்களின் வாதம் தொடர்பாக ஹக்குல் யக்கீன் உண்மையான ஞானத்தில் ஒரு மனிதன் நிலை பெறும்போதுதான் ஹஸ்ரத் மௌலானா நூருதீன் சாஹிபிற்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த அந்த உயர் அந்தஸ்து எல்லோருக்கும் கிடைக்கும். முராதாபாத்தை சார்ந்த முகமது ஹுசைன் சாப் அவர்களின் மகன் ஹஸ்ரத் ஹாமித் ஹுசைன் சாப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நான் 1902 அலிகடில் இருந்து மீரட் வந்து பணியாற்றிக் கொண்டிருந்தேன். என்னுடைய பணிமாற்றத்திற்கு சில காலம் கழித்து மதிப்பிற்குரிய ஜுல்ஃபிகார் அலி ஹான் சாப் அவர்களும் பணிமாற்றம் பெற்று மீரட் வந்தடைந்தார்கள். அன்னார் அஹமதி ஆவார்கள். அவர்கள் அதில் மசீஹ் இஸ்லாம் அவர்களிடத்தில் பைய செய்திருந்தார்கள். எனவே அன்னாரின் வீட்டில் மார்க்க விஷயங்கள் பேசப்பட்டு வந்தன. ஷேக் அப்துல் அசீஸ் சாப் கேட்டுக்கொண்டதற்கேற்ப மௌலி அப்துல் கரீம் சாப் போன்றவர்கள் ஹான் சாப் வீட்டிற்கு வந்து சென்றார்கள். ஹான் சாப் அவர்களுடன் அலிகட் கல்லூரியில் படித்ததன் காரணமாக அன்னாரின் மீது எனக்கு அன்பு இருந்தது. எனவே அன்னாரின் வீட்டில் நடைபெற்ற மார்க்க விஷயங்களில் நானும் பங்கு பெற்றேன். நான் புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினேன். மசீஹ் இஸ்லாம் அவர்களின் சிறிய சிறிய புத்தகங்களை நான் ஹஜ்ரத் ஹான்சா அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். முதலில் பரக்காத்து துவா படித்தேன். அதே போன்று வேறு சில புத்தகங்களையும் நான் படித்தேன். நான் படிக்க துவங்கினேன். மௌலி முகமது ஆசம் சாஹிப் அம்ரூஹி ஹான் சாஹிப் இடத்தில் வந்தார்கள். அப்போது மீரட்டில் முனாசிரா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மசீஹின் மரணம் பற்றி மட்டும் விவாதிக்கப்பட்டது அந்த முனாசிராவில். முனாசிரா மீரட்டை சார்ந்த தீய மக்களுக்கு பயனளிக்கவில்லை. ஆனால் மௌலி முகமது ஆசம் சாஹிப் அவர்களின் மசீஹின் மரணம் தொடர்பான சொற்பொழிவை நான் கேட்டேன். மீரட் மக்களுடன் முனாசிரா தொடர்பாக சச்சரவு ஏற்பட்டது. எவ்வாறு இருப்பினும் அதன் பிறகு ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களை சந்திக்கும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. நான் ஹான் சாப் மர்ஹூமிடம் கூறினேன், ஹசரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் மீரட் பக்கம் வருகை தந்தால் எனக்கு கண்டிப்பாக தகவல் தாருங்கள். நான் அந்த மகத்துவமிக்க மனிதரை சந்திக்க விரும்புகின்றேன், பார்க்க விரும்புகின்றேன். அவரை பார்க்கவில்லை என்றால் அது எனது மிகப்பெரிய துரதிருஷ்டவசமாக இருக்கும் என்று கூறுகின்றார்கள். அப்போது எனக்கு பைய செய்யும் எண்ணமில்லை. அதன் பிறகு 1904 ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கம் அதாவது மசீஸ்லாவுடைய முன்னறிவிப்புக்கேற்ப நிகழ்ந்ததாக எனக்கு கூறப்பட்டது. அதன் பிறகு ஹான் சாப் மர்ஹூம் அவர்கள் அதாவது மசீஸ்லாம் அவர்கள் டெல்லிக்கு வருகை தருகின்றார்கள், நீங்கள் சந்திப்பதற்கு செல்லுங்கள் என எனக்கு என்னிடம் கூறினார்கள். அதன்படி நாங்கள் டெல்லிக்கு சென்றோம். டெல்லியில் ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மொஹல்லா சந்திரங்கில் உள்ள அலஃப்கான் கோட்டையில் தங்கியிருந்தார்கள். நானும் மௌலி சாப் மர்ஹூம் அவர்களும் ரயில் மூலமாக டெல்லி சென்றடைந்தோம். சுமார் 12:30 அளவில் இருக்கும் ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் அந்த வீட்டின் ஒரு பகுதியில் அமர்ந்திருந்தார்கள். அந்த வீட்டின் கீழ்ப்பகுதியில் மற்றொரு நண்பர் தங்கியிருந்தார். வீட்டில் நுழைந்ததும் எனது பார்வை மௌலவி முகமது ஆசம் சாப் அவர்கள் மேல் விழுந்தது. ஏனென்றால் எனக்கு அவரது அறிமுகம் இருந்தது. மீரட்டில் தங்கியிருந்த சமயத்திலேயே அவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. நான் அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே ஹான்சாப் அவர்கள் தங்கியிருந்த மேற்பகுதி வீட்டில் தான் ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களும் தங்கியிருந்தார்கள். நான் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்தில் மேற்பகுதிக்கு செல்ல அதற்கு அருகில் ஏணிப்படியும் வைக்கப்பட்டிருந்தது. குருளாகள் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அமைதியாக கீழே இறங்கி வந்தார்கள். வருகை தந்து எனக்கு மிக அருகில் என்னுடன் அமர்ந்து கொண்டார்கள். ஹுசூர்கள் வந்து அமர்ந்த பிறகு அவர்கள் எனக்கு அருகில் அமர்ந்து கொண்டார்கள். ஹுசூர்கள் அமர்ந்த பிறகு யாரும் என்னிடத்தில் அது பற்றி கூறவில்லை. என்னாலும் ஹுசூர்களை அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. அப்போது யாரோ ஒருவர் என்னிடம் கூறினார், அதில் மசூஸ்லா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். நான் பதறிப்போய் எல்லாம் முயற்சி செய்தேன். அதிரசா அவர்கள் அமர்ந்திருங்கள் என என்னிடம் கூறினார்கள். ஹுசூர்கள் என்னை கைகளால் பிடித்து அமரும்படி செய்தார்களா அல்லது நாவினால் அமரும்படி என்னை கூறினார்களா என்று எனக்கு நினைவில்லை. ஹஜரத்ஷா அவர்கள் வருகை தந்த பிறகு அவ்விடத்தில் பல்வேறு பகுதிகளில் தங்கியிருந்தவர்களுக்கு தகவல் கிடைத்தது. மேலும் அவ்விடத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடியது. அப்போது ஹான்சா அவர்கள் இவர் மீரட்டில் இருந்து வந்துள்ளார் என ஹஜரத்ஷா அவரிடம் கூறினார்கள். இவ்வாறாக பேசிக் கொண்டிருந்தோம். பின்னர் லோஹர் அசர் தொழுகை நடைபெற்றது. அதன் பின்னர் எவர்கள் பய செய்ய விரும்புகின்றார்களோ அவர்கள் முன்னால் வாருங்கள் என ஹஜரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் உரத்த கூறினார்கள். அதனை வேறொரு நபரும் உரத்த குரலில் அறிவிப்பு செய்தார். ஆக பல நண்பர்கள் முன்னால் சென்றார்கள். நான் பின்னால் அமர்ந்திருந்தேன். ஹுசூர்கள் பையத் வாங்குவதற்கு முன் என் அளவில் வர முடியாதவர்கள் அவர்கள் பைய செய்வதற்காக அமர்ந்துள்ள நண்பர்களின் முதுகில் கை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் கூறுவதை என்று கூறினார்கள். மேலும் நான் கூறுவதை திரும்ப கூறுங்கள் என்றும் கூறினார்கள். நான் கூறுகின்றார்கள், நான் மட்டும் தனியாக பின்புறம் அமர்ந்திருந்தேன். ஏனென்றால் அப்போது பைய செய்யும் எண்ணம் எனக்கு இல்லை. நான் எனது கையை பைய செய்வதற்காக முன்னால் அமர்ந்திருப்பவர் மீது வைக்கவும் இல்லை. ஆனால் ஹஜ்ரத் சாப் அவர்கள் பையத் வாங்க துவங்கியவுடன் என்னையும் அறியாமல் தானாக எனது கை முன்னோக்கி சென்றது. எனக்கு முன்பு அமர்ந்திருந்த நண்பரின் முதுகில் நான் எனது கையை வைத்தேன். அதோடு பையத்தினுடைய அந்த சொற்களையும் கூறிக்கொண்டிருந்தேன். நான் மீண்டும் கூறுகின்றார்கள், என நன்றாக நினைவு உள்ளது, எனது கை என்னையும் அறியாமல் தான் முன்னோக்கி சென்றது, தானாகவே முன்னோக்கி சென்றது அது. மாறாக ஹஜ்ரத் சாப் அவர்கள் ரப்பி தலம்து நப்சி என்ற துவாவினை கூறினார்கள். எல்லோரும் அதனை கூறினார்கள், நான் கூறினேன். ஆனால் ஹஜ்ரத் சாப் அவர்கள் அதன் பொருளை விளக்க துவங்கிய பிறகு பைய செய்தவர்களை அந்த சொற்களை கூறும்படி கூறினார்கள். நான் அப்போது அந்த வார்த்தைகளை கூறிய போது நான் என் பாவங்களை நினைவு கூர்ந்து எனக்கு மிகவும் உருக்கம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு வந்தால் எல்லா மக்களும் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு கதறி அழுதேன். அழுது நான் மயங்கியே விட்டேன். என்ன நடக்கின்றது என்பதை எனக்கு நான் அறியாதவனாக இருந்தேன். நேரமான பிறகு ஹஜ்ரத்ஷா அவர்கள் தண்ணீர் கொண்டு வர சொல்லி ஏதோ ஓதி அதனை என் மீது தெளித்தார்கள். எனக்கு ஹான்சா அவர்கள் இந்த தகவலை பின்னர் எனக்கு தெரிவித்தார்கள். நான் மயக்கமடைந்த நிலையில் பல நிறங்களை கொண்ட ஒளியின் தூண்கள் விண்ணிலிருந்து பூமி வரை இருப்பதை மாத்திரம் நான் கண்டேன். அது மாத்திரம் எனக்கு நினைவு உள்ளது, வேறென்றும் நினைவில்லை. அதன் பிறகு யாரோ ஒரு நண்பர் நிலத்திலிருந்து என்னை எழுப்பினார். நானும் எழுந்து விட்டேன். எந்த அளவுக்கு நிலைமை மாறியதென்றால் எழுந்து அமர்ந்த பிறகும் கூட ஏங்கி அழுது கொண்டிருந்தேன். அதன் பிறகு என் பெயரில் ஹான்சா அவர்கள் பதர் மற்றும் ரிவ்யூ பத்திரிகைகளை அனுப்பி வைத்தார்கள். மேலும் பதரில் ஹஜ்ரத் சாப் அவர்களுக்கு இறங்கிய வஹியும் வெளியாகியிருந்தது. அதன் மீது எனக்கு அதிக நேசம் ஏற்பட்டது. புதிய வஹியை நான் தான் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. ஆண்டு மாநாட்டின் போது தாராளமான் காதியான் செல்ல தொடங்கினேன். ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு துவாவுக்காக எழுதி வந்தேன். என்னுடைய ஒரு கடிதத்திற்கு ஹஜ்ரத் மசீஹ் அவர்கள் தானே தன்னுடைய அருள்குரிய கைகளால் பதில் எழுதி அனுப்பி வைத்தார்கள். அதனை நான் இதுவரை பாதுகாத்து வந்தேன். ஆனால் பின்னர் அது எப்படியோ தொலைந்து விட்டது. குருதாசூர் மாவட்டம் பாபனவ் அனீர் என ஊரை சார்ந்த சதருதீன் சாஹிப் அவர்களின் மகன் 1894 பைய செய்தார்கள். அந்த ஆண்டிலேயே ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களை அவர்கள் சந்தித்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், என்னுடைய ஆசிரியரின் பெயர் மஹருல்லா சாஹிப் ஆகும். நான் அவரிடம் குரான் ஓத கற்றுக்கொண்டேன். இமாம் மெஹதி தோன்ற உள்ளார்கள், அவரிடம் பைய செய்து கொள்ளுங்கள் என்று அவ்வப்போது கூறியிருந்தார்கள். காதியானில் இமாம் மெஹதி தோன்றிவிட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடன் எனது ஆசிரியர் கூறியதற்கேற்ப நான் மஹருல்லா சா அவர்கள் கூறியதற்கேற்ப நான் பைய செய்து விட்டேன். நானும் எனது சகோதரர் ரஹமத்துல்லாவும் காதியான் சென்று இமாம் மெஹதி அலிஸ்லாமர்கள் கையில் பைய செய்து விட்டோம். எப்போதும் ஜும்மா காதியான் சென்று மசிஸ்லாமருடன் தொழுது வந்தோம். அசரசா அவர்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்களிடத்தில் வருகை தரும்போது அவர்களுக்காக நீங்கள் விருந்து உபசரிப்பு செய்யுங்கள் என்று கூறினார்கள். மாஸ்டர் அப்துல் ரஹ்மான் சாப் அவர்களும் முஃப்தி ஃபசல் ரஹ்மான் சாப் அவர்களும் அவ்வப்போது எங்களுடன் வந்து செல்வார்கள். தொடர்ந்து கூறுகிறார்கள், நான் அசரத் மசிஸ்லாம் அவர்களை பல முறை இவ்வாறு கூற கேட்டுள்ளேன். நம்முடைய ஜமாத்து உண்மையானதாகும், அதற்கு இன்ஷா அல்லாஹ் வீழ்ச்சி ஏற்படாது, போய் கொஞ்ச காலத்திற்கு தான் இருக்கும், உண்மை எப்போதும் நிலை பெற்றிருக்கும். கோழை காலத்தில் சில விருந்தினர்கள் காதியானிற்கு வருகை தந்தார்கள். காலை 8 மணி இருக்கும். அசரத் சாப் சமையல்காரனிடம் கேட்டார்கள், விருந்தினர்களுக்கு உணவு அளியுங்கள் என கூறினார்கள். ஏதாவது உணவு எதுவும் இருக்கின்றதா அதற்கு என்று கேட்டார்கள். இரவில் எஞ்சிய உலர்ந்த ரொட்டிகள் தான் இருக்கின்றன, அதை உண்பதற்கு கொடுக்கலாமா என கூறினார்கள். அதற்கு உசுர் அவர்கள், பரவாயில்லை, அதனை கொண்டு வாருங்கள் என கூறினார்கள். அந்த ரொட்டிகள் கொண்டு வரப்பட்டன. உசுர் அவர்களும் சாப்பிட்டார்கள், மற்ற விருந்தினர்களும் சாப்பிட்டார்கள். விருந்தினர்கள் காதியானிலிருந்து தமது சொந்த ஊருக்கு திரும்பி செல்ல தயாராகினார்கள். ஹசரத் மீராம் பக்ஷ் சாஹிப் ரலில்லா அவர்கள் எழுதுகின்றார்கள், '1897 அல்லது 1898 நான் அசர் மசூசனாவிடத்தில் பயிர் செய்தேன். இதனை கொஞ்ச காலம் வரை எனது தந்தையிடம் நான் வெளிப்படுத்தவில்லை. இதில் எதுவரைதான் அதனை என்னால் மறைக்க முடியும்? பைய செய்தது வெளியே தெரிய வந்தது. தெரிய வந்த உடனேயே என்னிடம் தெளிவாக பேசி வீட்டை விட்டு தந்தை என்னை வெளியேற்றி விட்டார். நான் உணவு வழங்கக்கூடிய அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து ஒரு கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்தேன். கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், ஆனாலும் முடிந்தவரை எப்படியாவது அதன் மசிஸ்லாமர்களுக்கு ஒரு ஆடையை எனது கைகளால் தைத்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் நான் ஒரு சல்வார் கமீஸிற்கான துணியை வாங்கி அதனை நான் தயார் செய்தேன், ஆடை தயார் செய்தேன், தைத்து கொண்டு சென்றேன். அங்குமிங்கும் கடன் வாங்கி காதியான் சென்றடைந்தேன். அடுத்த நாள் ஜும்மாவாக இருந்தது. எனவே இந்த ஏழை எளியவனின் இந்த பரிசு இன்றே ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் ஜும்மாவிற்கு முன்பு அன்னார் இந்த ஆடையை அணிந்து இந்த ஏழையின் உள்ளத்தை மகிழ்வித்து விடுவார்களே என நான் கருதினேன். இந்த எண்ணத்துடனேயே நான் காசி ஜியாவுதீன் சாப் அவர்களின் கடையை சென்றடைந்தேன். அவரிடத்தில் நான் எனது உள்ளத்தின் ஆசையினை வெளிப்படுத்தினேன். அவர்கள் அதனை கேட்டவுடன், வாருங்கள், நான் இப்பொழுதே உங்களை ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களிடத்தில் கொண்டு செல்கின்றேன் என்று கூறினார்கள். அவ்வாறு அப்போதே எழுந்து என்னை ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் கொண்டு சென்றார்கள். அப்போது ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஏதோ ஒன்றை எழுதி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு ஹாஜா கமாலுதீன் சாப் அவர்களும் அங்கு அருகில் அமர்ந்திருந்தார்கள். நாங்கள் இருவரும் காஜா சாப் அவர்களின் அருகில் அமர்ந்து கொண்டோம். இப்போது எப்படி இங்கு வந்தீர்கள் என எங்களிடம் காஜா கமாலின் சாப் அவர்கள் கேட்டார்கள். காசி சாப் எனது விருப்பத்தை அவரிடம் கூறினார்கள். கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த பிறகு என்னை நோக்கி, நான் உங்கள் சார்பாக விஷயத்தை கூறிவிடட்டுமா என காஜா கமாலின் சாப் அவர்கள் கேட்டார்கள். அவ்வாறு செய்தால் அது உங்களின் உபகாரமாக இருக்கும் அது என்று நான் கூறினேன். அதன் அடிப்படையில் என்னிடமிருந்து துணியை வாங்கி காஜா கமாலின் சாப் உசூரிடம் கொடுத்து உசூரின் இந்த ஆடையை அணிந்து ஜும்மா தொழ வேண்டும் என்பது இந்த பையனின் விருப்பம் ஆகும் என்று கூறினார்கள். உசூரர்கள் காஜாசா அவர்களின் விஷயத்தை கேட்டு அந்த ஆடையை எடுத்து பார்த்து கோட்டை அணிந்தார்கள். கோட் அணிந்தபோது அது மிகவும் டைட்டாக இறுக்கமாக இருந்தது. அப்போது உசூர் கோட் இறுக்கமாக உள்ளது, அதனை நீங்கள் கலற்றி தந்தால் நான் அதனை சரி செய்து தருகின்றேன் என நான் கூறினேன். உசூர் கோர்ட்டை கலட்டி என்னிடம் தந்தார்கள். நான் வேகமாக அதனை எடுத்துக்கொண்டு ஒரு தையல் கடையை நோக்கி ஓடினேன். அதனை சரி செய்து திரும்ப கொண்டு வந்து உசூரிடத்தில் கொடுத்தேன். உசூர் அதனை அணிந்து கொண்டார்கள், ஆனாலும் பட்டன் சரிவர பொருந்தவில்லை. எப்படி ஹஜ்ரத் மாஸ்டர் கலீலுர் ரஹ்மான் சார் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் ஒரு ஆலிமுடைய மகன் ஆவார்கள், ஜம்மு பகுதியை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் ஆயிரத்தி ஏழு ஜலசாவின் போது ஜூர் அக்ஸா பள்ளிக்கு வருகிறார்கள். டாக்டர் மிர்சா யாக்குப் சாப் அவர்களுக்கு அருகில் தொழுகை விரிப்பிருந்தது. ஜூர் அவர்கள் காலணிகளை கழற்றிவிட்டு தொழுகை விரிப்பை விரிக்கும்படி கட்டளையிட்டார்கள். டாக்டர் சாப் அவர்கள் தொழுகை விரிப்பை விரித்தார்கள். அதன் பிறகு வடபகுதியில் டாக்டர் சாபும் ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களின் இடதுபுறம் நானும் நின்று தொழுதோம். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அன்றைய தினம் அல்லாஹுவின் பயில்வான் ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களின் சொற்பொழிவு கடைசி சொற்பொழிவாக இருந்தது. அதாவது 5 மணி நேரத்திற்கு பின்னர் தான் உசுர் அவர்களின் சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது. முதலில் நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவினுடைய விஷயத்தையும் நான் கேட்கவில்லை. மேலும் அல்லாஹின் பயில்வான் ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களின் பரிசுத்த அருளுக்குரிய முகத்தையே நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். மேலும் ஏங்கி ஏங்கி நான் அழுது கொண்டிருந்தேன். வாழ்க்கையில் அதன் பிறகு நான் ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களை சந்திக்க முடியாது என்பதுதான் அதற்கு காரணமாக இருந்தது என்று நான் கருதுகிறேன். எனவே நான் 5 மணி நேரம் கண் அசைக்காமல் உசுர் அவர்களின் அருளுக்குரிய முகத்தையே நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். இறைவன் மீது ஆணையாக மற்றவருடைய சொற்பொழிவின் எந்த பகுதியும் எனக்கு நினைவில்லை. அப்போது நான் மிகவும் மனமுருகி உணர்வுடன் அழுது புலம்பினேன். அல்ஹம்துலில்லா. அப்போது ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மேடைக்கு வந்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மிக அழகிய ஆழமான தாக்கம் நிறைந்த திருக்குர்ஆன் விளக்கங்களை வழங்கினார்கள். இன்று நான் முன்னதாகவே கிளம்பிட்டேன். ஆனால் பனிப்பொழிவின் காரணமாக டிராபிக் நெரிசல், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இப்போது ஜும்மா தொடங்கிய பிறகு வெளிச்சம் வந்திருக்கின்றது. நீங்கள் பொறுமையோடு கொஞ்சம் காத்திருங்கள். இப்போது முழுமையாக இல்லாவிட்டாலும் கொஞ்சம் அதிகமாக நான் நேரம் எடுத்துக்கொள்வேன். ஹசரத் குலாம் ரசூல் சாஹிப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், நான் அல்லாஹின் அருளினால் ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களின் சஹாபாக்களை சார்ந்தவனாவேன். 1901 அல்லது 1902 நான் மசீஹ் இஸ்லாம் அவர்களின் கையில் பயிர் செய்தேன். அப்போது அங்கு ஒரு வாரம் நான் தங்கியிருந்தேன். காதியானில் உசுர் அவர்கள் தொழுகைக்கு பிறகு பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது, பொதுவாக மறு தொழுகைக்கு பிறகு உசுர் அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருப்பார்கள். அப்போது நாங்கள் உசுர் அவர்களின் கால்களை பாதங்களை அமுக்கி விடுவோம். உசுர் எங்களை தடுக்க மாட்டார்கள். ஆனால் அன்னாருடைய முகம் எப்படி இருந்ததென்றால், எந்த சந்தேகங்களை மௌலிமார்கள் ஏற்படுத்தி வந்தார்களோ அவை அனைத்தும் அந்த முகத்தை பார்த்ததன் மூலம் நீங்கிவிடும். வாக்களிக்கப்பட்ட மசீஹின் முகம் ஒளிமயமான நட்சத்திரத்தை போன்று ஒளி வீசும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் அவ்வாறே அந்த முகத்தையும் கண்டேன். அன்னாருடைய முகத்தை பார்த்த உடனேயே என்னுடைய எல்லா ஆட்சேபனைகளுக்கும் விடை கிடைத்தது. கரம்தீன் அன்னாரை பற்றி ஒரு வாதம் செய்தார். சந்துலால் நீதிமன்றத்திலும் வாதம் செய்திருந்தார். கூச்சல் இருந்தது. அதற்கு மசீஹ் இஸ்லாம் அவர்கள் நிச்சயமாக சிறைக்கு செல்வார்கள் என்று சந்துலால் நீதிமன்றத்தில் வாதம் செய்தார். கூச்சல் நிலவியது. அதற்காக மசீஹ் இஸ்லாம் அவர்கள், மக்கள் நான் சிறைக்கு செல்வேன் என கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய இறைவன் சஹாபாக்களுக்கு பதர் போரில் வெற்றியை வழங்கியது போன்று உனக்கு வெற்றியை வழங்குவேன் என்று நமக்கு அறிவித்துள்ளான் என்று கூறினார்கள். ஹசரத் ராமத்துல்லா சாப் அஹ்மதி அவர்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹ் தனது கருணை மற்றும் அருளினால் என்னை தேர்ந்தெடுத்து ஹசரத் சாஹிப்பின் தொண்டனாக விளங்கும் நற்பெற்றை எனக்கு வழங்கியிருக்கின்றான். ஹசரத் மசீஹ் இஸ்லாம் சில மாதம் முன்ன லூதியானாவில் தங்கியிருந்தார்கள். அப்போது எனக்கு 17-18 வயது இருக்கும். நான் மாணவ பருவத்தை அடைந்திருந்தேன். நான் உசுர் அவர்களிடத்தில் அடிக்கடி சென்று வந்தேன். எனக்கு உசுர் அவர்களின் முகத்தில் இருந்த ஒளி அதிகமாக தென்பட்டது. அதை சிந்தித்து பார்த்து இந்த முகம் பொய்யரின் முகமாக ஒருபோதும் இருக்க முடியாது என உள்ளம் கூறி வந்தது. ஆனால் சுற்றியிருந்த மௌலிமார்கள் என்னை சந்தேகத்தில் ஆழ்த்தி வந்தார்கள். அதே நேரத்தில் மௌலி முகமது ஹுசைன் சாஹிப் அட்டாலவியுடன் உசுரர்கள் விவாதம் செய்து வந்தார்கள் லூதியானாவில். அதில் நானும் பங்கேற்றிருந்தேன். அதன் பிறகு என்னுடைய நேர்வழிக்காக இறைவன் இசாலே அவுகாமின் இரண்டு பகுதிகளும் எனக்கு கிடைக்கப்பெற செய்தான். அது முழுமையாக ஒளியும் மற்றும் நேர்வழியுமாக நிறைந்திருந்தது. இறைவன் அறிவான். பெரும்பாலும் முழு இரவின் நான் தூங்காமலே அதனை படித்துக் கொண்டிருந்தேன். புத்தகத்தை படித்தபடி நான் தூங்கியிருந்தால் ஒருவேளை தூங்கியிருக்கலாம். இல்லை என்றால் பெரும்பாலும் புத்தகத்தை நான் படித்துக் கொண்டேதான், அழுது கொண்டும் தான் இருந்தேன். இறைவா, இது என்ன விஷயம்? மௌலிமார்கள் திருக்குறானை ஏன் கைவிடுகின்றனர்? என் உள்ளத்தில் அன்பின் ஜுவாலை அதிகரித்துக் கொண்டிருந்ததை இறைவன் நன்கறிவான். நான் மௌலி ரஷீத் சாப் ரஷீத் அகமது சாப்க்கு கடிதம் எழுதினேன். மிர்சா சாப் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம்களின் மரணத்தை திருக்குறானின் 30 வசனங்கள் மூலமாக நிரூபிக்கின்றார்கள். தாங்கள் தயவுகூர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருப்பது தொடர்பான குரான் வசனங்கள் மற்றும் ஹதீஸுகளை எனக்கு எழுதி அனுப்புங்கள். மேலும் ஹசரத் மிர்சா சாப் எழுதியுள்ள அந்த 30 வசனங்களின் ஆதாரங்களை நீங்கள் ரத்து செய்து எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் அதனை வெளியிடுகின்றேன் என்று எழுதினேன். அதற்கு நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணம் மற்றும் உயிருடன் இருப்பது தொடர்பாக மிர்சா சாஹிப்பிடமோ அல்லது அன்னாரின் சீடரிடமோ பேசாதீர்கள். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணத்திற்கு பெரும்பாலான திருக்குறள் வசனங்கள் ஆதரவாக உள்ளன. அதற்கு மிர்சா சாஹிப் எவ்வாறு மசீஹாவும் மஹ்தியாகவும் உள்ளார்கள், இதை பற்றி நீங்கள் விவாதம் செய்யுங்கள் அவருடன். இதுதான் பிரச்சனைக்குரிய விஷயமாகும் என்று அன்னார் எனக்கு பதில் எழுதினார்கள். அதற்கு ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணமடைந்து விட்டால் பின்னர் மிர்சா சாஹிப் அவர்கள் உண்மையாளர் ஆவார்கள் என்று நான் எழுதினேன். அதற்கு அன்னார் எழுதினார்கள், அந்த அகமது அல்லாத மௌலி எழுதினார், உங்கள் மீது மிர்சா சாஹிப்பின் தாக்கம் ஏற்பட்டு விட்டது, நான் உங்களுக்காக துவா செய்வேன் என்று கூறினார். நீங்கள் உங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று நான் பதில் அளித்தேன். இறுதியில் ஏக இறை சன்னிதானத்தில் நான் வீழ்ந்தேன். என்னுடைய உள்ளம் உருகியது. அழுது புலம்பினேன். இறைவா, எனக்கு உனது திருப்தி தான் வேண்டும். நான் உனக்காக எல்லா கண்ணியத்தையும் தியாகம் செய்ய தயாராக உள்ளேன். எல்லா இழிவையும் நான் சகித்துக் கொள்ள தயாராக இருக்கின்றேன். நீ என் மீது கருணை செய்வாயாக என நான் துவா செய்தேன். கொஞ்ச நாள் தான் கழிந்திருந்தது. என்னுடைய உயிர் எந்த இறைவன் மீது உள்ளதோ அவன் மீது நான் சத்தியம் செய்து கூறுகின்றேன். அதிகாலை பொழுதில் சுமார் 4 மணி இருக்கும். 1893 டிசம்பர் 25 திங்கள் என்று நான் ஹஸரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஷ்ஃபில் கண்டேன். அந்த கனவின் விளக்கம் இவ்வாறாகும். நான் அசர துளையைக்காக ஒழு செய்து கொண்டிருக்கின்றேன். அப்போது ஒருவர் என்னிடம் வந்து அரேபிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரி தந்துள்ளார்கள் என்று கூறினார். இந்த நாட்டில் தான் அண்ணன் தங்கியிருக்கின்றார்கள் எனவும் கூறினார். நான் எங்கே என்று கேட்டேன். அதற்கு இந்த கூடாரங்கள் உசுருடையதுதான் என்றும் எனக்கு கூறப்பட்டது. நான் வேகமாக ஒழு செய்துவிட்டு சென்றேன். உசுர் அவர்கள் சில சஹாபாக்களும் அமர்ந்திருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி நான் முசாஃபா செய்யும் விதமாக கை கொடுக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அங்கு ஓரத்தில் நான் அமர்ந்து கொண்டேன். உசுர் அவர்கள் அரபியில் சொற்பொழி நிகழ்த்திக் கொண்டிருந்தார்கள். நான் என்னால் இயன்றவரை புரிந்து கொண்டிருந்தேன். பின்னர் உசூர் உருதுவில் பேசினார்கள். நான் உண்மையாளன், என்னை பொய்ப்படுத்தாதீர்கள் என்றெல்லாம் உசூர் கூறினார்கள். அப்போது நான் ஆமன்னா வசத்தக்னா யா ரசூலல்லாஹ் என்று நான் கூறினேன். எல்லா கிராமங்களும் முஸ்லீம்களுடையதாக எனக்கு தென்பட்டது. இது என்ன விஷயம் என எண்ணி நான் வியப்படைந்தேன். குர்பானாகுவதற்குரிய நாளாக அது இருந்தது. அது ஆரம்ப காலமாக இருந்தது. உசூர் இந்த நாட்டில் தான் இருப்பார்கள் என எனக்கு தகவல் தரப்பட்டது. அங்கிருந்து செல்ல உசூர் எனக்கு கட்டளையிட்டார்கள். உசூர், நான் செல்கின்றேன், ஆனால் எவ்வாறு நான் உங்களை சந்திப்பது என நான் அழுதவாறு கேட்டேன். அதற்கு ஹஸ்ரத் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது கை வைத்து கூறினார்கள், கவலை கொள்ள வேண்டாம், நாமே உங்களை சந்திப்போம் என கூறினார்கள். ஹஸ்ரத் மிர்சா சாஹிப் தான் ரசூலை அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள் என்பது இந்த கனவின் மூலமாக எனக்கு புரிய வைக்கப்பட்டது. அன்னார் கூறுகின்றார்கள், இதன் பிறகு நான் பையத்திற்கான கடிதத்தை எழுதி அனுப்பினேன். ஆனால் 1897 டிசம்பர் 27 நேரில் காதியான் சென்று மகரிப் தொழுகைக்கு பிறகு பைய செய்யும் பாக்கியத்தை நான் பெற்றேன். எந்த ஒரு துன்பம் என்னை தடுமாற செய்ய முடியாத அளவுக்கு இறைவனின் கருணை எனக்கு உறுதிப்பாட்டினை வழங்கியது. ஆனால் உசூர் அவர்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து அவருடன் இருந்ததன் விளைவாகவே எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. பலவிதமான துன்பங்கள் எனக்கு ஏற்பட்டன. ஆனால் அல்லாஹ் அந்த இழப்புகளுக்கு பகரமாக என்னை அருளை செய்தது மாத்திரமல்ல, என்னை பாதுகாத்தான். மேலும் என்னுடைய தந்தை மற்றும் சகோதரர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்களும் அகமதியில் ஆகிவிட்டனர் அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்ரத் மௌலி ஃபதே அலி சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் 1904 சில குழந்தைகளுடன் சென்று காதியான் சென்று அதில் மசூஸ்லாவர்களின் கைகளில் பய செய்தேன். பெரும்பாலும் அதிகமாக குழந்தைகளுடனேயே உசுரர்களை சந்திப்பதற்காக நான் சென்று வந்தேன். உசுரர்கள் தொழுகைக்காக வரும்போதெல்லாம் பள்ளியில் வந்து அமரும் போதெல்லாம் 5-10 அடி தொலைவில் நாங்கள் அமர்ந்திருப்போம். ஹுசூர் அவர்களுடைய சொற்பொழிவை மிகவும் கேட்டு பயன்பெறுவோம். சில முறை துவாவுக்காகவும் குரமுவோம். அப்போது அந்த பள்ளியில், சிறிய பள்ளியில் கஷ்டப்பட்டு தான் 5-6 பேர் நிற்க முடியும். பின்னர் முபாரக் பள்ளி வாசல் விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஒருமுறை எங்கள் ஜமாத் பள்ளிவாசலின் இமாம் மௌலை கரம்தாஸ் சாஹிப் அவர்கள், ஹுசூர் எங்கள் பள்ளியில் நீண்ட காலமாக இமாமாக இருந்து வரும் சையது ஜாஃபர் ஷா சாஹிப் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆனால் அகமதி அல்லாதவர்களுக்கு பின்னால் ஜனாசா மற்றும் இதர தொழுகைகளில் கலந்து கொள்கின்றார்கள் என்று கூறினார்கள். நான் கூறினேன், அவர் எந்த அளவுக்கு உங்களை மதிக்கின்றார் என்றால், ஒருமுறை அவர் என்னிடம், நான் ஹுசூர் அவர்களின் கீழான அடிமையாக, ஒரு எளிய அடிமையாக நான் இருக்கின்றேன் என்ற சொற்களால் கடிதம் என்னிடமிருந்து எழுதி பெற்றார், வாங்கிக் கொண்டார். அவர் அறியாமையின் காரணமாக ஏதாவது தவறளித்திருந்தால் அல்லாஹுக்காக அவரை மன்னித்துவிடுங்கள் என்று நான் ஹுசூரிடம் கூறினேன். அதற்கு ஹஜ்ரத் மஸ்ஹூத் அவர்கள் கூறினார்கள், அவர் இதுவரை உலக ஆசை அல்லது அச்சத்தின் காரணமாக மற்றவர்களின், அதாவது அகமதி அல்லாதவர்களுக்கு பின்னால் தொழுது வருகின்றார் என்றால் அவர் எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டவராக இருக்க முடியும்? நீங்கள் அவருக்கு பின்னால் தொழ வேண்டாம் என்று என்னிடம் கூறினார்கள். அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது என்றும் கூறினார்கள். நான் ஒரு தையல்காரனாக இருந்தேன். எனவே அப்போது 8-9 வயது நிறைந்த சாப்ஜாதா மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்களுக்காக கோர்ட் ஒன்றை தயார் செய்து கொடுத்தேன். இவ்வாறு நாங்கள் தயார் செய்து கொண்டிருந்த போது தயார் செய்து கொண்டு கொடுத்தோம். எங்களுக்கு எங்களுடைய பெண்கள், வீட்டிலிருந்த பெண்கள் பயணம் செய்து காதியானிற்கு நீண்ட பயணம் செய்து காதியான் செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. எனவே எங்களால் காதியானிற்கு வரும்போது படுக்கைகளை கொண்டு வர முடியாது என்று கூறினார்கள். எனவே ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், துனியா என்ற ஊரை சார்ந்த மக்களுக்கு படுக்கை மற்றும் ரசாய்களை, அதாவது குளிர்ந்து காக்கும் போர்வைகளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறியிருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், என்னுடைய 8-10 வயது கொண்ட மகன் அப்துல் அசீஸ் மருகும் என்னுடன் ஹுசூரை சந்திக்க வந்து விடுவான். அவன் அதில் மசீஸ்லாவர்களின் கவிதைகளை மிக அழகிய குரலில் படித்து காட்டுவான். ஜலசாவின் போது மற்ற இடங்களிலும் படித்து வந்தான். ஹுசூர் அவனிடம் அதிகமாக அன்பு செலுத்தினார்கள். தன்யால் வாலை சார்ந்த மக்களின் விண்ணப்பங்களை கூட அவன்தான் கொண்டு சேர்த்து வந்தான். ஒருமுறை முகமது அலிசா அவர்கள் ஒரு குறிப்பான துவாவிற்காக கடிதம் எழுதி அதனை ஹுசூரிடம் கொடுத்து வரும்படியும், வீட்டிற்கு வருவதற்கு அனுமதி பெற்று வரும்படியும் கூறி அப்துல் அசீஸை அனுப்பி வைத்தார்கள். அந்த சிறுவன் அவன் சிறுவனாக இருந்தான். ஹுசூர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு குளிர் காக்கும் போர்வையில், அதாவது ரஜாயினை மூடி குழந்தைகளுடன் படுத்திருந்தார்கள். பையனோ சிறுவனாக இருந்தான். மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு தெரியாத ஒரு பருவத்தில் அவன் இருந்தான். ஹுசூர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். சில முறை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சிறிது ஓய்வெடுப்பார்கள். இந்த சிறுவன் நேரடியாக உள்ளே சென்றான். ஹுசூர்களின் அருளுக்குரிய முகத்திலிருந்து மூடியிருந்த போர்வை எடுத்தான். அந்த கடிதத்தை கொடுத்து வீட்டிற்கு வருவதற்கு அவர்களுக்காக அனுமதியும் கேட்டான். அன்னார் எழுதுகின்றார்கள், என் தாய் தந்தை ஹுசூர் அவர்களுக்கு அர்ப்பணமாக ஹுசூர்கள் சிறுவனின் செயலால் முட்டாளே தூக்கத்தை கெடுத்து விட்டார் என்று ஒருபோதும் கோபப்படவில்லை. மிக அன்புடன் கனிவுடன் நடந்து கொண்டார்கள். ஹசரத் பாபுல் ஷா சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அவர்கள் அம்பாலா ஊரை சார்ந்தவராக இருந்தார்கள். இந்த எளியவனுக்கு அல்லாஹ் ஹசரத் மசீஹ் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏன் சந்திக்க செய்தான், அதனால் என்ன பயன் கிடைத்தது என்பதை எல்லாம் எனக்கு விளங்கினான். எந்த இறைவனின் முன்பு பொய் பேசுவது குஃபர் மற்றும் வழிகேடாகுமோ அந்த ஏக இறைவனை சாட்சியாக கருதி நான் கூறுகின்றேன். எனக்கு குழந்தை பருவத்திலிருந்தே மார்க்கப்பட்டிருந்தது. அதிகமாக சுமார் 30 வயதில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னத்தின்படி நடந்ததன் விளைவாக எனக்கு 3 வருடங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு வழக்கினை சந்திக்க நேரிட்டது. குழந்தை என்னை விட அதிகமாக என்னுடைய கிராமத்தை சார்ந்த மக்களுக்கும் அதனால் துன்பம் ஏற்பட்டது. குழந்தை பருவம் முதலே ஒரு உண்மையான ஒரு குருவை, வழிகாட்டியை தேடி நான் வந்தேன். ஒரு தேட்டம் இருந்தது என்னுடைய உள்ளத்தில். பல சான்றோர்கள் மீது எனது பார்வை இருந்தது. மாறாக மனதில் நிம்மதி கூட இல்லாம நிம்மதி என்று நான் இருந்தேன். இறுதியில் இமாமுதீன் சாஹிப் அவர்கள் மூலமாக எனது ஆசிரியரும் மௌலி அப்துல் ஹக் சாஹிப் அவர்களின் தந்தையும் ஆகிய அவர்கள் உயிருடன் இருந்தார்கள். அவர்களை பற்றி கூறுகின்றார்கள், அது மசீஹ் இஸ்லாம் அவர்களை அப்துல்லக்ஸ் அவருடைய தந்தை ஆக அவர்கள் இருந்தார்கள். அவர்களை பற்றி மசூஸ்லாம் அவர்களை பற்றி அன்னார் கூறுகிறார்கள். அது மசூஸ்லாம் அவர்களை பற்றி சில வாதங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். இக்காலத்தில் இமாமின் தேவையுடைய காலமாக இருக்கின்றது. அன்னார் உண்மையான இமாம் ஆவார்கள். மக்கள் அவரை ஏசி பேசுகின்றனர். மௌலி அப்துல்லா சாப் அவர்களை நோக்கி, அதை நீங்கள் ஒருபோதும் தவறாக பேசக்கூடாது என கூறினார்கள். மௌலி நசர் ஹுசைன் சாப் தேல்வி அவர்கள் அவர்களிடம் மசூஸ்லாம் அவர்களுக்கு எதிராக குஃபுர் ஃபத்வா வாங்க சென்றபோது நானும் மௌலி அப்துல்லா சாப் அவர்களும் அப்போது அங்கு மௌலி நசீர் ஹுசைன் சாப் அவரிடம் கல்வி கற்பதற்காக டெல்லியில் தான் தங்கியிருந்தோம். மௌலி முகமது ஹுசைன் டெல்லியிலிருந்து திரும்பி வந்து மக்களிடம் சென்று ஹஜ்ரத் சாஹிப்பை காஃபிர் என கூறி வந்தார். எங்களை சுற்றியிருந்த கிராமங்களுக்கு சென்று அவர் குஃபுர் ஃபத்வா வழங்கிக் கொண்டிருந்தார். இமாமுதீன் சாவரிடமும் அவர் சென்றார். ஆனால் அவர்கள் ஒருபோதும் மசூஸ்லாம்களை பற்றி தவறான வார்த்தை ஒன்றும் கூறவில்லை. ஆனால் கூறினார்கள், குஃபுர் ஃபத்வாவை நீங்கள் தயாரித்துள்ளீர்கள், இதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை, இந்த பணி உங்களுடன் இருந்து கொள்ளட்டும் என கூறிவிட்டார்கள். இறுதியில் முகமது ஹுசைன் அவர்கள் நம்பிக்கை இழந்து சென்று விட்டார்கள். எனக்கு ஹஜ்ரத் மசூஸ்லாம் அவர்களின் சீடர் ஹஜ்ரத் மௌலி அப்துல்லா சாப் சன்னூரி அவர்கள் மீது எனக்கு அன்பு இருந்தது. அன்னாரை பற்றி பல புத்தகங்களிலும் குறிப்பு வருகின்றது. வழக்கு நீண்ட போது மௌலி அப்துல்லா சாப் சன்னூரி மற்றும் மௌலி அப்துல்லா சாப் என்னை ஹஜ்ரத் மசூஸ்லாம் அவர்களிடம் துவா செய்வதற்காக என்னை அனுப்பி வைத்தார்கள். நான் பட்டாலாவிலிருந்து காதியான் செல்ல தொடங்கிய போது என்னை சந்தித்த அனைவரும் அங்கே போகாதே, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்றெல்லாம் என்னை கூறினார்கள். மௌலிமார்கள் தவறாக பேசுவார்கள், நீங்கள் அங்கு சென்றால் காஃபிராகி விடுவாய் என்று கூறி என்னை தடுத்தார்கள். இவ்வாறாக 1898 ஆண்டு December 11 அன்று காதியான் சென்றடைந்தேன். மாலை பொழுதாக இருந்தது. ஹஜ்ரத் முதலாவது கலீஃபத்துல் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் அப்துல் கரீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் முஃப்தி சாதிக் சாப் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் இன்னும் பல சஹாபாக்களும் அங்கிருந்தார்கள். மசூஸ்லாம் அவர்களோடு இருந்தார்கள், அமர்ந்திருந்தார்கள். மௌலி அப்துல் காதிர் சாப் மர்ஹூம் லூதியானவி அவர்களும் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். இவர் ஹஜரத் மௌலி அப்துல் அக்ஸா அவர்களினுடைய அரபி இலக்கண ஆசிரியராக இருந்தார்கள். நானும் அன்னாரை அறிந்திருந்தேன். தற்செயலாக அன்னார் என்னை கண்டுகொண்டார்கள், பார்த்தார்கள். அன்னாரை கண்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. நீங்கள் பைய செய்ய வந்துள்ளீர்களா என என்னிடம் கேட்கப்பட்டது. நான் இல்லை, துவாவுக்காக விண்ணப்பிக்கத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். நீங்கள் மௌலியை கண்டு அஞ்சுகின்றீர்களா, மௌலிமார்களை கண்டு பயப்படுகின்றன என்ற இடத்தில் கேட்கப்பட்டது. நான் மௌலிகளை கண்டு அஞ்சவில்லை என நான் கூறினேன். உசுரோர்களின் முகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே உசுரோர்களின் உண்மைத்துவத்தை நான் புரிந்து கொண்டேன். இது ஒருபோதும் பொய்யரின் முகமாக இருக்க முடியாது. பைய செய்வதற்காக என்பதை பைய செய்ய வேண்டும். இன்னொரு நபரும் வந்திருந்தார். உசூர் என்னிடம் பையஸ் வாங்கல், நான் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர் உசூரிடம் கூறிக்கொண்டிருந்தார். உசூர் கூறினார்கள், கொஞ்சம் பொறுமை செய்யுங்கள், நன்றாக மன நிறைவு அடைந்து கொள்ளுங்கள், அதன் பின்னர் பையஸ் செய்யலாம் என்று கூறி வேறொரு விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் மௌலி அப்துல் காதர் சாப் லூதியானி அவர்கள் என்னை பற்றி உசூரிடம் அவர்களாக கூறினார்கள். இந்த நபர் பையஸ் செய்ய விரும்புகிறார் என்று கூறினார்கள். அதை கேட்டு யார் பையஸ் செய்ய விரும்புகின்றாரோ அவர் வாருங்கள் என்று உசூர் கூறினார்கள். அந்த முதல் நபர் ஏற்கனவே அருகில்தான் உசுரோருக்கு அருகில்தான் அமர்ந்திருந்தார். என்னுடைய உள்ளத்தில் கயிறினால் ஒருவர் இழுக்கப்படுவது போன்ற ஒரு ஈர்ப்பு சக்தியை நான் உணர்ந்தேன். என்னுடத்தில் ஏங்கி ஏங்கி அழுதேன். உசுரோர்களுக்கு அருகில் அமர்ந்தேன். மகிழ்ச்சியுடன் உசுருடைய கைகளில் எனது கையை கொடுத்தேன். நாங்கள் இருவரும் பைய செய்தோம். அதன் பிறகு வழக்கத்திற்காக வந்த வழக்கிற்காக துவா செய்யும்படி நான் கூறினேன். உசுரோர்கள் துவாவும் செய்தார்கள். நான் அங்கு 10 நாட்கள் தங்கியிருந்தேன். உசூர் மீதும் காதியான் மீதும் எந்த அளவுக்கு அன்பு ஏற்பட்டது என்றால், காதியானை விட்டு வெளியேறுவதற்கு எனக்கு மனமில்லாமல் போய்விட்டது. காதியான் சொர்க்கமாக எனக்கு காட்சியளித்தது. அங்கு எப்போதும் அல்லாஹின் திக்ரை தவிர உலகத்தின் கூச்சல் குழப்பத்தின் சப்தமே அங்கு கேட்பதில்லை. நாலாபுரமிருந்தும் சலாமன் சலாமன் அமைதி அமைதி என்ற சப்தமே எனக்கு கேட்டது. என்னுடைய எல்லா துன்பங்களும் நீங்கியது. அதன் பிறகு அனுமதி பெற்று நான் அங்கிருந்து வந்து விட்டேன், வெளியேறி விட்டேன் காதியனை விட்டு. அன்னார் புரண்டார்கள், பைய செய்த பிறகு என்னுடைய நிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இறைவன் மீது எந்த அளவுக்கு அன்பு ஏற்பட்டதென்றால், பகலிலும் இரவிலும் அவனை நினைவு கூறாமல் தூங்குவதற்கு மனம் வரவில்லை. தூங்கினாலும் கூட ஒருவர் தனது அன்பிற்குரியவரை பிரிந்து விட்டதை போன்று பதறிப்போய்தான் நான் எழக்கூடியவனாக இருந்தேன். என்னுடைய உள்ளத்தின் நிலையே வேறு விதமாக இருந்தது. யாரோ ஒருவர் எனது உள்ளத்தை பிடித்து கழுவுவது போன்று இருந்தது, சுத்தம் செய்வது போன்று இருந்தது. உருக்கம் நாளுக்கு நாள் என்னுடைய உள்ளத்தில் அதிகரித்துக் கொண்டே வந்தது. உசுர் அவர்களின் கவனத்தின் தாக்கம் தான் இதற்கு காரணமாக இருந்தது. என் உள்ளம் அறுக்கப்பட்டது போன்றும், அது சுத்தப்படுத்தப்பட்டு புதிய ஆன்மா அதில் ஊதப்பட்டது போன்றும் நான் உணர்ந்தேன். பரிசுத்த ஆவி என்னுடைய உள்ளத்தில் நுழைந்தது போன்று நான் உணர்ந்தேன். கர்ப்பிணி பெண்ணை போன்ற நிலை எனக்கு ஏற்பட்டது. எனது வயிற்றில் பிள்ளை இருப்பது போன்ற உணர்வு எனக்கு தோன்றியது. எனது உடல் ஒரு இன்பத்தால் நிறைந்தது, ஒளிமயமானது. மேலும் உள்ளத்தின் ஒளி ஓடுவது எனக்கு தெரிந்தது. திக்ர் செய்யும் போது வேறு எந்த பொருளினாலும் நாவிற்கு கிடைக்காத ஒரு இன்பம் என்னுடைய நாவிற்கு கிடைத்தது. எனக்கு பின் நின்று தொழுபவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, எவ்வளவோ அழகிய முறையில் நீங்கள் எவ்வளவு அழகாக தொலைவிக்கின்றீர்கள் என்று என்னிடத்தில் கூறினார்கள். இந்நிலையில் உண்மையில் எனது நிலையாக இருக்கவில்லை. மாறாக அதரது மசீஸ்லாவர்களின் நிலையின் வடிவமாகத்தான் என்னுடைய அந்த நிலை இருந்தது. வழக்கு அல்லாஹின் அருளினாலும் அசரத் மசீஸ்லாவர்களின் துவாவின் மூலமாகவும் வெற்றிகரமாக முடிந்தது. ஆனால் உண்மையில் நான் அசரத் மசீஸ்லா அவர்களை வந்தடைவதற்கு ஒரு காரணியாகத்தான் அல்லாஹ் அந்த வழக்கை ஆக்கினான். அல்லாஹ் இந்த எளியவனுக்கு விண்ணுலக பயணத்தை வழங்கி அவனை காணும் நர்பாக்கியத்தை வழங்கினான். நான் அசரத் மசீஸ்லா அவர்களின் எதிரிகளின் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு தனியாக பள்ளியில் அமர்ந்து விடுவேன். மிக ஆழமாக படிப்பேன். அசரத் மசீஸ்லா அவர்களின் ஆதாரங்களை திருக்குறான் வசனங்களோடு பொருந்துவதை கண்டேன். ஒரு நாள் நான் ஹசரத் மசீஸ்லா அவர்களின் எதிரியின் ஒரு புத்தகத்தை பார்த்துக் கொண்டிருந்தேன். பார்த்தவுடன் தூக்கம் வருகின்ற அளவுக்கு புத்தகம் எழுதியுள்ள இவர் எவ்வாறு ஒரு ஆலிமாக இருக்க முடியும் என உள்ளத்தில் மிகவும் வியப்படைந்தேன். பின்னர் அந்த நிலையிலேயே தூங்கிவிட்டேன். அதன் பின்னர் இல்ஹாம் இறங்கியது. பல் அஜபன் கௌமன் மன்சிரூன். இந்த இல்ஹாம் என் உள்ளத்தில் தெளிவாக பதிந்தது. இந்த இல்ஹாம் உள்ளத்தில் இறங்கியவுடன் நாவில் வெளிப்பட்டது. மேலும் இந்த இல்ஹாமின் விளக்கம் எனக்கு கற்றுத்தரப்பட்டது. இந்த ஆலிம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால், அவரிடத்தில் எச்சரிக்கை செய்யும் சமுதாயம், அதாவது நபிமார்கள் வந்த போதும் எல்லாம் அது ஆச்சரியப்படும் சமுதாயமாக இருந்தது. அவர்கள் கூறினார்கள், அதரது அதில் மசீஸ்லாவர்களை பற்றி எவர் என்ன ஆச்சரியம் செய்தாலும் திருக்குறானின் வசனம் அதற்கு பதிலாக எனக்கு கிடைத்துவிடும். நான் திருக்குறானிலிருந்து பதிலளிப்பேன். ஒருமுறை ஒரு மௌலவி என்னிடம் வந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமின் மரணம் தொடர்பான சொல்லை திருக்குறானிலிருந்து எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார். வசனத்தை காட்டுங்கள் என்று கேட்டார். நான் கூறினேன், அல்லாஹ் கூறுகின்றான், அஹலில் கிதாபி அலிஹி கபில மௌத்திஹி என்ற வசனத்தை எடுத்து கூறினேன். அதாவது இப்போது எந்த ஒரு வேதமுடையவரும் ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவை மற்றும் கொலை மூலமாக மரணிக்கவில்லை, மாறாக இயற்கை மரணமே அடைந்தார்கள் என்ற திருக்குறானின் அந்த வசனத்தை படித்து இந்த விஷயத்தின் மீது தமது மரணத்திற்கு முன்னர் நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். பிஹி என்பது வமா கத்தலகு வமா சலபகு என்பதன் பக்கம் குறிக்கின்றது என்பதை குறிக்கின்றது. மௌத்திகி என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இயற்கை மரணத்தை குறிக்கின்றது. அன்னார் மறுமை நாளில் நான் சிலுவை மற்றும் கொலை மூலமாக மரணிக்கவில்லை, மாறாக திருக்குறான் தீர்ப்பிற்கேற்ப இயற்கை மரணம் அடைந்தேன் என ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாட்சி கூறுவார்கள். இந்த பதிலை கேட்டு அந்த மௌலி ஓடிவிட்டார். மேலும் அக்கிராமத்தின் பெரும்பான்மையானவர்கள் அகமதியாகிவிட்டார்கள். ஆனால் பின்னரும் சில மௌலிமார்கள் பயமுறுத்தியதன் விளைவாக சிலர் வழிதவறிவிட்டார்கள். ஹசரத் மதத் கான் சாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் இன்ஸ்பெக்டர் பைத்தமாராக இருந்தார்கள், காஷ்மீர் ஊரை சார்ந்தவர்கள். அவர்கள் 1896 பையத் செய்து 1904 ஹசரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களை கண்டார்கள். அவர்கள் கூறினார்கள், என் அன்பிற்குரிய இறைவா, என்னுடைய இந்த உன்னுடைய தூய நபியினுடைய நிலையை எழுதுகின்றேன், என்னுடைய இந்த எழுத்துக்களில் நீ பறக்க செய்வாயா என்று கூறி அன்னார் எழுதுகின்றார்கள். ஒருமுறை நடந்த சம்பவம், 1904 மதிப்பிற்குரிய கரமுத்தீன் ஒரு வழக்கு நடந்தது. குருதாஸ்பூரில் சந்துலா நீதிமன்றத்தில் எனது சார்பாக காஜா கமாலுதீன் சா அவர்கள் வக்கீலாக இருந்தார்கள். கரமுதீன் சார்பாக மோல்ராஜ் மற்றும் நபிபக்ஷ் வக்கீலாக இருந்தார்கள். காதியானிலிருந்து நானும் ஹாஃபில் ஹாமித் அலி சாஹிப்பும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு குருதாஸ்பூர் சென்றடைந்தோம். வழியில் டாக்டர் முகமது இஸ்மாயில் சா அவர்கள் மிகவும் சோகமான நிலையில் தென்பட்டார்கள். ஏன் இந்த அளவுக்கு கலக்கமடைந்துள்ளீர்கள் என கேட்டேன். சகோதரரே, எனக்கு எதனால் இந்த கவலை என்றால், எப்படியாவது உசூர் அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்று இங்கு ஆலோசனை செய்யப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. 5 நிமிடத்திற்காவது உசூரை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று இவர்கள் பேசியுள்ளார்கள். சந்துலால் இதற்கான உறுதியான திட்டத்தை தீட்டியுள்ளான். எனக்கு ஒரு பெரிய அதிகாரி இந்த தகவலை எனக்கு தந்திருக்கின்றார் என்றும் அவரை எங்களுக்கு கூறினார். இதனால்தான் நான் சோகமாக இருக்கின்றேன் என்றும் கூறினார்கள். அப்போ டாக்டர் சாப், நீங்கள் என்ன செய்ய விரும்புகின்றீர்கள், என்ன செய்ய வேண்டும் என்று நான் டாக்டர் சாப்பிடம் கேட்டேன். நீங்கள் குருதாஸ்பூர் வர வேண்டாம், வராமல் இருக்க மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக 100 ரூபாய் செலவிட நேரிட்டாலும் செலவிடுங்கள், அதனை நான் கொடுத்து விடுகின்றேன் என்ற என்னுடைய இந்த செய்தியை நீங்கள் இறைவனுக்காக உசுருக்கு கொண்டு சென்று விட வேண்டும், கொண்டு இந்த செய்தியை கொடுத்து விட வேண்டும். இது நற்கூலிக்குரிய விஷயமாகும். பொய்யான சர்டிபிகேட் பெறுவதா என நான் கேட்டேன். அதற்கு டாக்டர் சாப், இது நற்கூலிக்குரிய காரியமாகும், இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் என நீங்கள் என்னிடம் கூறினார்கள். அப்போது எனக்கு லாட்டைன் தாருங்கள் என்று நான் கேட்டேன். இரவோடு இரவாக அவ்வாறு தந்தால் நான் சென்று விடுவேன் என்றும் கூறினார்கள். டாக்டர் சார் அவர்கள் நான் கேட்டதற்கு நீங்கள் லால் டைம் தந்தார்கள். குருதாஸ்பூரிலிருந்து காதியான் சென்றடைந்தேன். வழியில் எனக்கு 2 நபர்கள் காண கிடைத்தார்கள். 2 மணி நான் முபாரக் பள்ளிவாசலை சென்றடைந்தேன். நான் குரல் கொடுத்ததும் அதில் மசூஸ்லாம் அவர்கள் வெளியில் வந்தார்கள். நான் பின்னர் சலாம் அஸ்லாம் அலைக்கும் என்று கூறினேன். அதில் மசூஸ்லாம் அவர்கள் என்னும் கேட்டார்கள், நீங்கள் புத்தகத்தோடு குருதாஸ்பூர் அல்லவா சென்றீர்கள். அப்போது நான் மசூஸ்லாம் இடத்தில் நடந்ததை எல்லாம் கூறினேன். ஹுசூர் டாக்டர் முகமது இஸ்மாயில் சா அவர்கள் மிக மோசமான நிலையில் இருக்கின்றார்கள், கவலை அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறிய அந்த தகவல்களை எல்லாம் நான் ஹுசூர் இடத்தில் கூறினேன். அப்போ ஹுசூர் கூறினார்கள், எனக்கு ஏற்கனவே தலை சுற்று இருக்கின்றது இருந்து வந்தது, மெடிக்கல் சர்டிபிகேட் எடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போது இந்த தூது செய்தியை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அவர் இந்த செய்தி எனக்கு கூறி என்னை தடுக்கின்றீர்கள் அங்கு செல்லக்கூடாது என்று. எனவே நான் கண்டிப்பாக அங்கு செல்வேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் நீங்கள் இங்கே ஓய்விடுங்கள் என்று கூறி வீட்டிலிருந்து அந்த என்னுடைய சோர்வை போக்கும் விதமாக அங்கு வீட்டில் ஓய்வெடுக்கும்படி கூறினார்கள். அங்கிருந்து ஒரு ரசாய் குளிர்காக்கும் போர்வை எனக்கு தந்தார்கள். நான் சோர்வடைந்திருந்தேன், எனவே அங்கே படுத்து உறங்கிவிட்டேன். ஹசரத் மசூத் அவர்கள் அங்கிருந்து குருதாஸ்பூர் அப்போதே சென்று விட்டார்கள். அது பெரிய சம்பவமாகும், பலர் என்னையும் தடுத்தார்கள். அதில் மசூத் அவர்கள் அங்கு சென்றடைந்திருப்பார்கள். நான் கண் விழித்ததும் நடந்து குருதாஸ்பூர் செல்வதற்கு நான் முடிவெடுத்து விட்டேன். நடந்து செல்ல தொடங்கினேன். அதில் மசூஸ்லா அவர்கள் நடந்து வர வேண்டாம், வண்டியில் அனுப்புங்கள் இவரை என்றுதான் கூறிக்கொண்டு சென்றிருந்தார்கள். ஆனால் எப்படி இருப்பினும் நான் அங்கு கிளம்பிவிட்டேன். அங்கிருந்த காரியாலயிலிருந்து வழியில் எனது நிலை மிகவும் மோசமானது. எனக்கு காய்ச்சலும் ஏற்பட்டது. செல்லாதீர்கள், நீங்கள் சோர்வடைந்துள்ளீர்கள், இது உங்களுடைய 3வது பயணமாகும் குருதாஸ்பூர் வருவது, நீங்கள் செல்வது என்றெல்லாம் மக்கள் கூறி என்னை தடுத்தது சரிதான் என்பதை உணர்ந்து கொண்டேன். எப்படி இருப்பேன், நான் மாலை பொழுதில் குருதாஸ்பூர் சென்றடைந்தேன். அதில் மசூத் அவர்கள் அங்கு தங்கியிருந்தார்கள். நான் வீட்டில் நுழைந்தவுடன் என் காதில் ஒரு சப்தம் கேட்டது, மதத்கானையும் சவாரியில் வைத்து அழைத்து வந்தீர்களா என்று சப்தம் கேட்டது. நான் சென்று ஹுசூருக்கு அஸ்லாம் அலைக்கும் என கூறினேன். ஹுசூர் அவர்கள் உடனடியாக தனது அருளுக்குரிய கையை நீட்டி கை குலுக்கி முசாஃபா செய்து ஜஸாகுமுல்லாஹ் என்று கூறினார்கள். இவர் மிகவும் தைரியசாலி ஆவார். இது இவருக்கு காதியான் மற்றும் குருதாஸ்பூர் இடையில் 3வது பயணமாகும். மூன்றாவது முறையாக இவர் தொடர்ந்து தொடர்ச்சியாக இவர் இந்த பயணத்தை செய்திருக்கின்றார். ஹுசூர் தனது அருளுக்குரிய கையை எனது கையை பிடித்து நான் குருதாஸ்பூரிலிருந்து நடந்து காதியானிற்கு ஒருபோதும் செல்லாதது போன்று எனக்கு தோன்றியது. ஹுசூர்கள் என்னுடைய கையை தொட்டதும் அப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. தூக்கம் மற்றும் சோர்வினால் எனது நிலை மிக மோசமாக இருந்தது. மக்களிடம் பேசக்கூட என்னால் முடியவில்லை. எனது சோர்வு முழுமையாக அப்போது நீங்கிவிட்டதாக நான் உணரும் வரை இறைவனின் தூதர் எனது கைகளை விட்டுவிடவில்லை. என்னுடைய கைகளை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அருளுக்குரிய கைகளால் பிடித்திருந்தார்கள். சில நிமிடத்திற்கு முன்பு வரை நான் மரணித்தவனாக இருந்தேன். ஹுசூர் அவர்களின் அருளுக்குரிய கைகள் என் மீது பட்டவுடன் எனது அச்சமும் சோர்வும் நீங்கியது, உடல் இயல்பு நிலைக்கு திரும்பியது. இது என்ன விஷயம்? இது ஹுசூருடைய அற்புதம் தான். பசியும் தாகமும் மகிழ்ச்சியா மரமான விஷயத்தினால் நீங்க முடியும் என்பதை நான் அறிவேன். ஆனால் இந்த அச்சமும் சோர்வும் தளர்வும் தூக்கமும் உசுரோர்களின் அருளுக்குரிய கைப்பட்டதும் நீங்கிவிடும் என்பதை நான் இப்போதுதான் கண்டுகொண்டேன். இது உசுரோருடைய அற்புதம் இல்லை என்றால் வேறு என்னவாக இருக்க முடியும்? என்னுடைய எல்லா துன்பங்களும் நீங்கும் வரை உசுரோர்கள் என்னுடைய கையை விட்டுவிடவில்லை. அதற்கு முன் எனது உடல் கல்லாக இருந்தது, அசைவது கூட மிகவும் கடினமாக இருந்தது. என் கருத்தின்படி இதைத்தான் நான் மரணித்தவரை உயிர்ப்பிப்பதாக கருதுகின்றேன். குருதாஸ்பூர் நான் போகாது போன்று நான் உழந்தேன். உணவு கொண்டு வரும்படி உசுரோர்கள் கட்டளையிட்டார்கள். என்னையும் உசுரோர்கள் தன்னுடன் அமர்த்தி கொண்டார்கள். நான் என்னுடைய பெயர் எப்படியாவது உசுரருடைய நாவில் வந்துவிட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்காக மேல் செய்தேன். இது உசுரருடைய சிறப்பா, இதன் மூலம் உசுரர்களுடைய அன்பு பார்வையின் மீது பட்டது. அவர்கள் அடிக்கடி என்னை நினைவு கூர்ந்தார்கள். தனிப்பட்ட முறையில் அவர்கள் என்னை அறிந்து கொண்டார்கள். ஆக இது அந்த சான்றோர்களின் சம்பவங்களாகும். அதனை நான் இதற்கு முன்பும் அவ்வப்போது ஒரு சில முறை நான் கூறியிருக்கின்றேன். இந்த சான்றோர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக நினைவில் இருக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு பெரிய அந்த சான்றோர்கள் நம் மீது உபகாரம் செய்து இருக்கின்றார்கள். இல்லையென்றால் உண்மையை எந்த அளவுக்கு தைரியத்துடன் அந்த சான்றோர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அளவுக்கு உண்மை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் பலருக்கு இல்லாமல் போயிருக்கும். எனவே இந்த சான்றோர்களின் சந்ததிகள் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும். மேலும் அதனுடன் தம்முடைய ஈமானின் முன்னேற்றம் மற்றும் உறுதிப்பாட்டிற்காகவும் துவா செய்ய வேண்டும். மேலும் இந்த சான்றோரின் முன்மாதிரியினை அதிரத் மசீஸ்லாரோடு அவர்களுக்கு இருந்த அந்த தொடர்பை கண்முன் நிறுத்தி அதன்படி செயல்பட எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அந்த சான்றோர்களில் பலர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களில் பலர் கல்வி அறிவில் குறைவானவர்கள் இருந்தார்கள். அறிவு மற்றும் ஆன்மீக தாகத்தை அந்த மக்களில் பலர் நான் சொன்ன மாதிரி அறிவில் மிக குறைவானவர்களாக இருந்தார்கள். ஆனால் அறிவு மற்றும் ஆன்மீக தாகத்தை தணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு உண்மையான நேசருக்குரிய கடமையை அவர்கள் செலுத்தினார்கள். மேலும் இதே போன்றவர்கள் அல்லாவுடத்தும் நீங்கள் செய்யப்படுத்தது போன்று அவர்கள் அல்லாவுடனான தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டார்கள். ஆக இந்த அன்பு மற்றும் விசுவாசத்தின் தூய முன்மாதிரிகளை நாம் அடுத்த தலைமுறையிலும் நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹிற்காக அன்பு மற்றும் விசுவாசத்தின் இந்த தூய முன்மாதிரிகளை நிலைநிறுத்தும் பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன்.